இசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பெட்டிக்கவேடே வானொலி பெட்டிக்கர்கள் குழுமியிருந்து இன்றைய முத்துமுழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 17 சனிக்கிழமை 2019 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலிடையே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முகப்பு திருக்குறளை தருவதற்காக நண்பர் லக்வன் சுக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்திலே வணக்கம் லக்வன்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே.
சொல்லுங்கள், உங்களுடைய முகப்பு திருக்குறளை எமது நேயர்களுக்காக.
இன்று நாம் காண இருக்கும் இரண்டு திருக்குறப்பாக்களும் 45 அதிகாரமாக அமைந்துள்ள பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். அதில் 441 குறளாக அமைந்திருப்பது இந்த குறள், அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து குறள். அதாவது அறத்தின் தன்மைகளை ஆராய்ந்து தன்னை விட மூத்த அல்லது சிறந்த அறிவுடையவர்களின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். எனவே மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் தெரிவிக்கிறார். அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். அடுத்ததாக உற்ற நோய் நீக்கி உறா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொள்ளல். இதுவும் நன்றாக அமைந்திருக்கிறது இல்லையா? உற்ற நோய் நீக்கி உறா அமை முற்காக்கும் பெற்றியாய் பேணிக்கொழல். அதாவது வந்த துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி காக்க உள்ள தகுதியுடைய பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் என்று இந்த குறள் தெளிவாக தெரிவிக்கிறது. இதையே நாம் நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் பெரியாரை துணை கொண்டு நாம் முன்னேற வழி இருக்கிறது என்று அறிகிறோம் இல்லையா?
ஆமாம் லக்வன், அது உண்மையிலே ஒரு சிறந்த இரண்டு திருக்குறளுமே சிறந்த காலமான கருத்துக்களை சொல்கின்றது. எமது வாழ்க்கையிலே நாம் யாருடன் தொடர்புகளை பேண வேண்டும் என்ற வகையிலே சிறப்பு திருக்குறளாகத்தான் இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே எதை தரலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த காலை வேளைக்கு பொருத்தமான வகையிலே?
இப்பொழுது தமிழா சமஸ்கிருதமா வடமொழியா என்ற ஊடகங்கள் வழியே நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் நம்முடைய பெருமை என்னதான் இருக்கிறது, நாம் என்ன அடைந்திருக்கிறோம், நம்முடைய பூர்வீகம் என்ன, நம்முடைய தமிழ் பெரும் குடிமக்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி ஆராய்வதற்காக சில கருத்துக்களை நான் இப்பொழுது பகிர விடைகிறேன். நமது பழம் பெருமை பற்றிய கட்டுரையை உங்களுடன் பகிர நினைத்து உருவானதே இந்த கட்டுரை. என்னதான் தமிழை பற்றி எழுதினாலும் இது மிக குறைவே. நம் தமிழின் சிறப்பு அப்படிப்பட்டது. நான் அறிந்த செய்திகளில் இருந்து தொகுத்திருக்கிறேன். இதை அனைவருக்கும் கொண்டு சேர்த்தால் நமது தமிழின் பெருமையும் தமிழரின் சிறப்பும் விளங்கும். பாருங்களேன், தமிழராய் பிறந்தோம், ஆனால் தமிழராய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கேவலமாக இருக்கிறது இல்லையா? மனிதரில் முதல் மனிதன் ஆதாம் என்பது ஒரு கருத்தென்றாலும் அந்த ஆதாமை படைத்தவன் எந்த கடவுள் என்பதில் இந்த மனித பிரிந்துதான் இருக்கின்றான். மனிதன் என்றுமே ஏதாவது ஒரு பிரிவினைக்கு உட்பட்டவன் போலும் அப்படி ஏதோ ஒரு விளைவின் காரணமாக பிறந்து இன்று தமிழர் என்று இருக்கும் நம்மை பற்றிய நாம் அறிந்து கொள்ளவே இந்த செய்தி தொகுப்பு அல்லது கட்டுரை என்று கூறலாம். நாம் தான் தென்னிந்தியாவின் முதல் மக்கள், ஆனால் நாம் மத்திய ஆசியா வட ஆசியா போன்ற பகுதிகளில் இருந்து தென்னிந்தியா வந்ததாகவும் கருதப்படுகிறோம் என்பதில் அறியலாம் நம்மையே நாம் அறிய முடியாத பழமை சிறப்பு வாய்ந்தவர்கள் என்று. மேலும் நாம் திராவிடர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றோம். அதென்ன திராவிடர்கள்? நமது தாய்மொழியாம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் துளு இந்த மொழிகள் பேசுபவர்களையே திராவிடர்கள் என்றும் விளிக்கப்படுகிறது. மேலும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் அல்லது தமிழர்கள் தான் என்ற கருத்து நிலவுகிறது. ஆனால் இக்கருத்து இன்னும் சர்ச்சையில் தான் இருக்கிறது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலும் திராவிடர்களின் தாயகங்களில் ஒன்றாக திகழ்கின்றது. மேலும் இந்த மொழி குடும்பத்தில் மட்டும் மொத்தம் 85 மொழிகளாம். இதில் விந்தை என்னவென்றால், ராபர்ட் கால்டுவெல் என்ற அயர்லாந்துக்காரர் இந்த திராவிட மொழிகளின் ஒப்புமையை பற்றி ஆராய்ச்சி செய்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை 1856 வெளியிட்டிருக்கிறார். இவரே திராவிட மொழி நூலின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். நமது மொழியின் சிறப்பை நம்மை விட மற்றவர்களுக்குத்தான் அதிகம் தெரிந்துள்ளது என்பது மிகவும் வேதனையான செய்தி. கிமு 6000 பழமையான சிந்து சமவெளி நகரத்தை பற்றியதும் உறுதியான தகவல்கள் இல்லாவிட்டாலும் அங்குள்ள லிங்க வழிபாடும் பெண் தெய்வ வழிபாடும் கிடைத்துள்ள சான்றுகளின்படி இன்றைய இந்து சமய வழிபாட்டு நாகரிகம் அப்பொழுதே தோன்றியிருப்பது வெளிச்சமாகிறது. மேலும் ஹரப்பா மோஜதாராவில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகளில் உள்ள குறியீடுகள் நமது தமிழ்நாட்டின் காவிரி கழிமுகப் பகுதிகளில் கிடைத்துள்ள முதுமக்கள் தாழிகளை ஒத்துள்ளது என்பது மிகுந்த வியப்புக்குரியதாக இருக்கிறது இல்லையா? நமது தென்னிந்தியாவில்தான் முதல் முறையாக இந்தியர்கள் உருவானார்கள் என்ற கருத்தும் இருக்கிறது. அதன் பின்னரே வட இந்தியாவில் மக்கள் குடியேற தொடங்கினார்கள் என்று புதிய மரபியல் ரீதியிலான ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. வட இந்தியர்கள் ஐரோப்பியர்களுடன் ஒத்துப்போகிறார்கள். இதன் மூலமும் தொன்மையான தென்னிந்தியர்களும் அந்தமான் பழங்குடியின் மக்களும் ஒரே மூதாதையரிடம் இருந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து இருக்கக்கூடும் என்பதும் இந்த ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாக இருக்கிறது. நாம் தான் இந்தியாவின் முதல் குடிமக்கள் என்பதில் அனைவரும் பெருமைப்படுதலும் ஒற்றுமையும் பெருமை சேர்க்கவும் வேண்டியது அவசியம்தான். இதைவிட இது நமது மண் தான் என்பதற்கான ஆதாரங்களும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிடைத்திருக்கின்றன. கிமு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மண்ணில் புதைக்கப்பட்ட மண்பாண்டங்களில் உள்ள எழுத்துக்களும் நமது இலக்கிய நூல்களில் உள்ள குறிப்புகளும் ஒத்துப்போகிறது என்பதை இது நமது மண் தான் என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றுகிறது. ஆனால் நமக்குத்தான் நமது நாடு என்றால் இலக்காரம். ஒரு காலத்தில் நமது தமிழ்நாடு மெட்ராஸ் என்றே அழைக்கப்பட்டது. இன்றும் சிலர் அப்படித்தான் அழைக்கின்றார்கள் என்பது கொடுமையான செய்திதான். இதனை தமிழ்நாடு என்று மாற்றுவதற்காக 1956 ஜூலை 27 உண்ணாவிரதம் இருந்து உயிர் திறந்தவர் தியாகி சங்கரலிங்கனார் என்பவர். இவரது கொள்கையை அப்போதைய காங்கிரசும் ஏற்கவில்லை. தொடர்ச்சியாக 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த பின்னரே 1969 ஆண்டு தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது.
ஆமாம் லக்வன், இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒரு நாணய தாள் ஒன்றை இந்தியா அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட முதலாவது நாணய தாளிலே இன்று அவதானித்தேன். என்னவென்றால், அங்கே ஹிந்தி மொழியிலே கூட அந்த 10 ரூபாய் நாணய தாளிலே 10 ரூபாய் என்று எழுதப்படவில்லை. ஆனால் தமிழிலே அந்த முதலாவதாக அச்சிடப்பட்ட நாணய தாளிலே 10 ரூபாய் என்று சொல்லி தமிழிலே வடிவாக அச்சிட்டிருக்கிறார்கள். ஆகவே இது முதலாவது நாணயத்தாள் இந்தியாவை பொறுத்தவரையிலே என்ற வகையில் பார்க்கிற போது எமது மொழி அந்த காலத்திலே மிகவும் இந்தியாவினுடைய பழம்பெரும் மொழியாக இருந்திருக்கிறது என்பதை அறியக்கூடியதாக இருக்குது அல்லவா?
இதை நிச்சயமாக ஒத்துக்கொள்ளத்தான வேண்டும். என்றால் ஆங்கிலேயர்களே அதில் குறிப்பிடும் பொழுது தமிழைத்தான் ஒரு மொழியாக கருதி அதில் அச்சிட்டிருக்கிறார்கள். ஒரு உயிரை பலி கொடுத்தே நாம் நமது உரிமையை நிலைநாட்டியிருக்கிறோம். ஆனால் இதனை தமிழ்நாடு என்று கூறும் தமிழராய் பிறந்த சில தமிழை கெடுக்கும் கோடரி காம்புகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இது நமது நாடு, நமது மண், நமது மொழி என்ற பெருமை காட்டி காப்பது நமது கடமையாயம். கல் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி நாம். பல வகை சிறப்புகளை வாய்ந்தது நம்ம தமிழ் மொழி. தமிழராய் பிறந்த நாம் ஏன் தமிழில் பேசுவதற்கு மட்டும் கூச்சப்பட வேண்டும்? 4 பொண்ணுங்களை பார்த்தால் நாக்குல தமிழ் வரமாட்டேங்குது, நாக்கு சிக்கிக்கிறது, பார்த்துருக்கீங்களா?
ஆமாம் ஆமாம், உண்மையிலே கனி பேருக்கு தமிழ் மொழியை பேசுவதிலே பல சிக்கல்கள் இருக்கின்றது. நான் இன்றைக்கு கூட எனது பாடசாலைக்கு எனது வண்டியிலே போய்கொண்டிருக்கின்ற போது எனக்கு முன்னால் போயிருந்த காரிலே ஒரு தமிழில் ஒரு வாசகம் இருக்கின்றது, அச்சம் தவீர் என்று சொல்லி பின்னாலே எழுதப்பட்டிருந்தது. அப்போ நான் பார்த்தேன், என்ன எங்களுடைய பாரதியாருடைய வார்த்தை ஒன்று இங்கே காரின் பின்னாலே இருக்கின்றது என்று சொல்லி.
தமிழ் இல்லாத எங்குமே இல்லையா? அச்சம் தவிர மட்டுமல்ல, அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா இன்னும் ஆழமா போகும் இல்லைங்களா? அச்சம் தவிர ஆண்மை தவறையில், இதை தவிர்க்க வேண்டும், இதை தவிர்க்க கூடாது என்றெல்லாம் பாரதியார் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்னங்க கூச்சம்? இந்த பைந்தமிழில் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நாம் பெருமைப்பட வேண்டும் இல்லையா? ஆங்கிலத்தில் பேசினால் மட்டுமே இந்த சமுதாயம் நம்மை மதிக்குமா? என்ன ஒரு அபத்தமான கருத்து இது! நாம் தான் சமுதாயம் என்பதை ஏன் மறந்து விடுகிறோம்? தொடர்களே, ஒன்று மட்டும் நாம் மறந்துவிட வேண்டாம். இது நமது தாய்மொழி. தாயை மதிப்பது போலவே இதனையும் நாம் மதிக்க வேண்டும். இங்கு உள்ளவர்கள் எவர் தம் தாயை பழிப்பர்? எவரும் இல்லை. ஆனால் தாய்மொழியில் பேசுவது மட்டும் கேவலம் என்று நினைக்கிறோம். நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம், தமிழிலேயே பேசுவோம், தமிழராய் பிறந்ததற்கு பெருமை கொள்வோம், நமது பெருமையை அனைவருக்கும் எடுத்துச் சொல்வோம். தமிழ் வெல்லும், தமிழ் வென்றால் அது நமது வெற்றி.
ஆமாம் லக்வன், இந்த காலை விலைக்கு பொருத்தமான வகையிலே சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய ஒரு சிறந்த பாடலை நீர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லுங்கள். அந்த பாடலை பற்றி,
இந்த பாடல் மிகவும் தத்துவமார்த்த ஒரு பாடல். இது நீரோடு செல்கின்ற ஓடம். கருத்துக்களை பாருங்களேன், முத்தாய் போந்து விழும்.
இது நீரோடு செல்கின்ற ஓடம், இதில் நியாயங்கள் யார் சொல்லக்கூடும்? இது நீரோடு செல்கின்ற ஓடம், இதில் நியாயங்கள் யார் சொல்லக்கூடும்? எந்த நெஞ்சங்கள் எதனாலே ஆறும், எந்த குற்றங்கள் எதனாலே தீரும்? நீரோடு செல்கின்ற ஓடம், இதில் நியாயங்கள் யார் சொல்லக்கூடும்? சட்ட உள்ளம் ஏமாந்து போனாலும் போகும். தர்மம் எப்போதும் பழிவாங்கி தீரும். சட்டம் ஏமாந்து போனாலும் போகும். தர்மம் எப்போதும் பழிவாங்கி தீரும். நீ உனக்காக உருவாக்கும் நியாயம் அது அநியாயமானாலும் ஆகும். தெய்வம் தான் அன்றிருந்த ராமன் அவன் பொய்மானை தேடியது வேதம். எந்த நெஞ்சங்கள் எதனாலே ஆறும் எந்த குற்றங்கள் எதனாலே தீரும். இது நீரோடு செல்கின்ற ஓடம் இதில் நியாயங்கள் யார் சொல்லக்கூடும். அறிவோடு வாழ்ந்தாரும் உண்டு வந்த விதியோடு சென்றாரும் உண்டு. நல்ல அறிவோடு வாழ்ந்தாரும் உண்டு வந்த விதியோடு சென்றாரும் உண்டு. அந்த சினம் என்றும் சேர்ந்தாரை கொல்லும். நல்ல மனம் தானே என்னாலும் வெல்லும். நெஞ்சில் தெய்வங்கள் சில நேரம் வாழும். அந்த மிருகங்கள் சில நேரம் ஓடும். எந்த நெஞ்சங்கள் எதனாலே ஆறும் எந்த குற்றங்கள் எதனாலே தீரும். இது நீரோடு செல்கின்ற ஓடம் இதில் நியாயங்கள் யார் சொல்லக்கூடும். இதில் நியாயங்கள் யார் சொல்லக்கூடும். இதில் நியாயங்கள் யார் சொல்லக்கூடும். இதில் நியாயங்கள் யார் சொல்லக்கூடும்.
லக்வன் அந்த சிறந்த பாடலை நேர்களுக்காக கொடுத்திருந்தோம். அடுத்ததாக நாங்கள் இவற்றை இந்த நேர்களோடு பாய்ந்து கொள்ள விரும்புகின்றோம். சொல்லுங்கள்.
அடுத்ததாக நல்ல தலைப்பில் ஒரு கட்டுரையை படிக்க நேரிட்டது. அது சுக்கேசிவம் எழுதிய அர்த்தமுள்ள வாழ்வு என்னும் பகுதியிலிருந்து எடுத்து ஆளப்படுகிறது. காலில் விழுகிற கலாச்சாரம், இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
விளக்கமாக சொல்லுங்கள்.
காலில் விழுகிற கலாச்சாரம்.
ஆமாம், அந்த காலத்திலே காலில் கனபேர் விழுகிறார்கள். அரசியல் இது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்ட ஒரு விடயம் நினைக்கின்றேன்.
அதை பற்றி சில கருத்துக்களை ஆரம்பம் நினைக்கிறேன்.
ஆமாம், அந்த காலத்திலே கணவனை மனைவி கூட காலில் விழுந்து கும்பிட்டதாக எல்லாம் சொல்லப்பட்டது.
அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது, ஐயா இப்ப நினைத்து கூட பார்க்க முடியாது. அது வேற.
அதோட பாடசாலைகளில் மாணவர்கள் குரு ஆசானை காலில் விழுந்து கும்பிடுற பழக்க வழக்கங்கள்.
இப்பொழுது குரு கூட என்ன செய்யறாருன்னு தெரியுங்களா? பணத்துக்காக வேறுபட்டு நடக்கிறது. இருந்தாலும் அசோகவனத்திலே சீதையை சிறை வைத்த ராவணன் நாள்தோறும் அவளை விழுந்து வணங்கி சேவித்திருக்கிறான். காரணம் மரியாதை அல்ல, காமம்தான். கம்பர் இந்த காட்சியை எழுதும்போது 10 தலைகளிலும் வைர வழியுறிகள் பதித்த மணி மகுடங்களோடு கீழே விழுந்து வணங்கி எழுந்தது நட்சத்திர மண்டலமே மேலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி இருக்கிறது என்று எழுதினார். முருகப்பெருமான் எப்போதும் மயிலிலேயே பறக்கிறார், தரையிலே இறங்கி நடப்பதே இல்லை. தரையில் இறங்கி நடந்தால் கால் இழறி விழும்படி தேவர்கள் தங்கள் தலைகளை கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்று திரு வாரியார் சுவாமிகள் ஒருமுறை சொன்னார்கள். தேவர்களில் காலில் விழும் கலாச்சாரத்திற்கு காரணம் ஆசைதான், மரியாதை அல்ல. தேவசேனாதிபதி முருகன் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஆசைதான் அவர்களை விழ வைக்கிறது. காலில் விழுகிற கலாச்சாரத்தில் மேலோங்கி நிற்பது தமிழ்நாடு. இது விளக்கமாக நமக்கு தெரிகிறது. சினிமாவிலும் அரசியலிலும் மதத்திலும் இங்கே இந்த கொடுமை மிக அதிகம். இதற்கு மரியாதை என்பது காரணம் அல்ல, மடத்தனம்தான் உண்மையான காரணம். அல்லது மக்கள் எதையோ எதிர்பார்க்கிறார்கள் என்று பொருள். தகுதிக்கு மீறி எதிர்பார்ப்பவர்கள் தடால் என்று யார் காலில் வேண்டுமானாலும் விழுந்து வைப்பார்கள். யார் காலிலும் விழாதீர்கள், கர்வமாக இருங்கள் என்று போதிப்பது என் நோக்கமல்ல. இவன் என் காலில் விழுந்தால் என்ன, ஏன் விழவில்லை என்று எதிர்பார்க்கிற அந்த அற்பர்கள் காலிலும் மறந்து போய் கூட விழக்கூடாது. இது என்னுடைய கோட்பாடு என்று நினைக்கிறேன். தகுதிப்பாடுகளிலும் ஆன்மீக பயணத்திலும் நம்மை விட பன்மடங்கு மிக உயர்ந்த மேன்மையாளர்களை தலை தரையில் பட விழுந்து வணங்கலாம் தவறில்லை. அறிவற்ற வெற்றுத் தலைகளை படியாக்கி தன் வெற்றி அரியணையில் ஏற நினைக்கும் வெற்றுத் தலைவர்கள் காலில் பலர் விழுவதுதான் எனக்கு மிகவும் வேதனை தருகிறது. எல்லையற்ற பேரொருள் பொழியும் மனித தெய்வங்களால் தெய்வங்களின் கால் கட்டை விரலில் இருந்து அவர்கள் உயிர் அலைகள் வெளிப்படும். கண்ணீரண்டும் அதை எந்த அளவு அருகில் சென்று உற்று நோக்கி உள்வாங்குகிறதோ அந்த அளவு வாங்குபவன் தெய்வ நிலை பெறுவான். ஞானி காந்தம் என்று இது கூறலாம். வணங்குபவன் இரும்பு காந்தத்துடன் தொடர்புடைய இரும்பு காந்தமாவது போல ஞானியின் பாதத்தில் தலை வைத்திருக்கும் அஞ்ஞானியும் ஞானியாக முடியும். இத்தகு வணக்கத்தையே கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளி வணங்கா தலை என்கிறது தமிழ் முறை. பிறவிப் பிறங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்னும் குரலில் இறைவன் அடி என்பதற்கு ஞானியர் அடி என்றும் பொருள் கொள்வது சமணர் கருத்து. தவறானவர்களில் காலில் விழும் அசிங்கம் காரணமாக தகுதியானவர்கள் காலில் விழுவதும் என்று அசிங்கம் போல ஆகிவிட்டது. தகுதியவற்றவர் தாள்களை வணங்குதல் தவறாகாது. ஒரு கதையை பாருங்களேன். மன்னர் பலரும் தன்னை வணங்கும் பேரரசர் ஒருவர் அமைச்சர்கள் சேனாதிபதி புடைசூழ வெண்கற்ற கொடையுடன் பவனி வந்து கொண்டிருந்தார். எதிரிலே காவி அணிந்த கண்கள் பழுத்த ஞானி ஒருவர் தலை எதிர்பட்டார். பலரையும் விலக்கிக் கொண்டு பளீர் என்று பாய்ந்து துறவியின் செந்தாமரை மலரடிகளை தமது தலை பொருந்தும்படி விழுந்து வணங்கி எழுந்து நின்றார் பேரரசர். துறவி மன்னர் தலையை தொட்டு ஆசி வழங்கினார். மீண்டும் அரசு பவனி தொடர்ந்தது. அரசருடன் வந்து கொண்டிருந்த ஆணவம் மிக்க சேனாதிபதியால் இந்த காட்சியை சகிக்க முடியவில்லை. போயும் போயும் போக்கற்ற ஒரு பரதேசியின் காலில் பாராளு மன்னர் தலை வைத்து வணங்குவதா வருத்தம் படர்ந்தது அவரது நெஞ்சில். இரவு மன்னர் தலை திறமையாக இருக்கும் பொழுது பல புண்ணிய நதிநீரை மந்திரித்து பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட சாம்ராட் சக்கரவர்த்திகளின் தலையை ஏதுமற்ற தெருவில் திரிகிற பரதேசி காலில் வைத்து வணங்குவதா என்று வருத்தத்துடன் கேட்டார். சக்கரவர்த்தி சிரித்துக்கொண்டே பதில் கூறவில்லை. சில நாட்கள் கழித்து மன்னர் சேனாதிபதியை உடனடியாக தமக்கு ஒரு ஆட்டின் தலை புலித்தலை மனித தலை மூன்றும் வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேனாதிபதிக்கு ஆட்டுத்தலை சுலபமாக கிடைத்தது. புலியின் தலை கிடைக்க சிரமப்பட்டார். காட்டுக்கு போய் வேட்டையாடி புலியின் தலையை அடைந்தார். மனித தலைக்கு என்ன செய்வது? நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சுடுகாட்டில் கிடந்த அனாதை பிணத்தின் தலையை வெட்டி கொண்டு வந்து மன்னர் முன்பு வைத்தார். பலே என்று பாராட்டிய மன்னர் மூன்று தலைகளையும் கொண்டு போய் கடைவீதியில் விற்றுவிட்டு வாருங்கள், என்ன விலை கிடைக்கிறது என்று தனித்தனியாக குறித்துக் கொள்ளுங்கள் என்றாராம். ஆட்டின் தலையை கரிசமைக்க பலரும் போட்டி போட்டு வாங்கிவிட்டார்கள். புலியின் தலையை சுத்தம் செய்து பதப்படுத்தி வீட்டில் அலங்கார பொருளாக வைக்க நீண்ட யோசனைக்கு பிறகு ஒருவர் பணக்காரர் வாங்கினார். மனிதனின் தலையை வாங்க ஒருவரும் முன்வரவில்லை. எவ்வளவு குறைவாக கொடுத்தாலும் யாரும் வாங்க தயாராக இல்லை. மன்னரிடம் வந்து நடந்ததை சொன்னார் சேனாதிபதி. மன்னர் சிரித்துக் கொண்டே, இந்த மனிதர் தலையை வாங்குபவர்கள் காசு தர வேண்டாம், நாமே காசு தருவோம் என்று சொல்லி விற்றுவிட்டு வாருங்கள் என்றார். காசு கொடுத்தாலும் மனித தலையை வாங்கிக் கொள்வதற்கு ஒருவரும் தயாராக இல்லை. சோகமாக திரும்பினார் சேனாதிபதி. மாமன்னர் புன்னகையுடன், பார்த்தீர்களா, ஒரு ஆட்டின் தலைக்கும் புலியின் தலைக்கும் இருக்கிற மரியாதை ஒரு மனித தலைக்கு இல்லை. இந்த மனித தலை மரியாதை அற்றது என்பது புரிந்ததா? அதை மரியாதைக்குரிய துறவியின் காலடிகளில் நான் வைத்தது சரியா தவறா என்றார். ஞானிகளின் காலடி மகத்துவம் சேனாதிபதிக்கு புரிந்தது. காலில் விழுகிற கலாச்சாரம் கண்டனத்துக்கு உரியதா கௌரவமானதா என்றால் யாருடைய காலில் என்பதை பொறுத்தே அது முடிவாகிறது. ஒரே ஒரு இலக்கணம், தன் காலில் எவனாவது விழமாட்டானா என்று இயங்குபவர்கள் காலில் மட்டும் தயவு செய்து விழுந்து விடாதீர்கள். அது பாவத்தில் பெரும் பாவம். புத்தர் யாரும் யார் காலிலும் விழுவதை ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஆனால் அவர் காலில் பலர் விழுந்தனர். இது சரியா என்ற வினா எழுந்தபோது, அப்போது நான் அங்கு இல்லை என்றார் புத்தர். ஓஷோ சொல்கிற மாதிரி புத்தர் ஒரு வாசல். அங்கு அகங்காரத்தின் எந்த அடைப்பும் இல்லாததால்தான் அதன் வழி உள்ளே பிரவேசிக்கவே முடிகிறது. நான் என்ற எண்ணம் ஆஜராகாத நிலையில் உள்ளவர்களின் காலில் விழுந்தால் தப்பே இல்லை, பிழையே இல்லை.
ஆமாம் லக்வன், அந்த கருத்துக்களோடு அடுத்ததாக இன்னும் ஒரு பாடலை நேர்களுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பமாக அமையும் என்று நினைக்கின்றோம். சொல்லுங்கள் அடுத்த பாடலை.
சென்ற பாடலாக சிறுகாழி கோவிந்தராஜன் பாடிய இது நீரோடு செல்கின்ற ஓடம் என்ற பாடலை கேட்டோம். மிகவும் அற்புதமான வரிகள் அவை. இப்பொழுது நாம் கேட்க இருப்பது பி வி சீனிவாஸ் பாடிய அருமையான பாடல், அருமையான இசை, அருமையான நடிப்பு என்றும் கூறலாம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் கேளுங்களேன்.
நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம், உள்ளாய் மாறியது நில நிலவுக்கு என்னே என்னடி கோபம் நெருப்பாயெறுகிறது. இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென்மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது. உந்தன் கண்களுக்கென்மேல் என்னடி கோபம் கணையாய் பாய்கிறது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நெருப்பாயெறுகிறது. இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. குலுங்கும் உந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. குலுங்கும் உந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. உந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொல்வதும் ஏனடியோ. திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே. என்னை ஒருமுறை பார்த்து போற கண்ணாலே சிரிப்பவள் நீதானே. நிலவுக்கு என்மே என்னடி கோபம் நெருப்பாயெறுகிறது. இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு. உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு. நிலவுக்கு என்னே என்னடி கோபம் நெருப்பாயெறுகிறது. இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் உள்ளாய் மாறியது.
நீர்களே, அந்த இனிய பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி இலக்கம் 20 பெல்லே வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்ட் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தயவு செய்து அந்த பொதுக்கூட்டத்திலும் மதிய உணவுடன் கூடிய ஒன்றுகூடலிலும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நல்லது லக்வன், அடுத்ததாக இந்த அறிவித்தலுக்கு அடுத்ததாக 1-2 செய்தி குறிப்புகளை கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் எதிர்வருகின்ற மாதங்களிலே இலங்கையினுடைய அரசியலே மிக முக்கியமான ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சில செய்திகளை இணைக்க இருக்கின்றோம். சொல்லுங்கள் உங்களுடைய செய்தியை.
அது குறித்து கோட்டாவுடன் முட்டி மோத உள்ள ஐதேகாவின் வேட்பாளர் யார் சனி என்று தெரிய முடியும் என்ற தலைப்பில் இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. எதிர்வரும் குடியரசுத் தேர்தலில் போட்டியிட உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் நாளை மறுதினம் இது நேற்று முந்தானால் செய்த கொடுத்த செய்தி, அதாவது சனிக்கிழமை அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் சனிக்கிழமை அதாவது இன்று இந்த உடன்பாட்டுக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் எனவும் ஐதேகா வட்டாரங்கள் தெரிவித்தன. இதன்படி புதிய கூட்டணிக்கு ஜனநாயக தேசிய முன்னணி என பெயர் இடப்பட உள்ளது. இது தொடர்பாக ஐதேகாவின் முக்கிய உறுப்பினர் ஒருவர் தகவல் தருகையில், கடந்த செவ்வாய் இரவு அலரி மாளிகையில் நடந்த கலந்துரையாடலில் கூட்டணியை எதிர்வரும் சனிக்கிழமை, அதாவது இன்று, மேற்கொள்வது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை கூட்டத்தில் கூட்டணி அமைப்பதற்கான ஏற்பாடுகளை இறுதி செய்ய அமைச்சர்களான மனோ கணேசன் மற்றும் ராஜிதா சேனரத்ன உள்ளிட்ட அனைத்து தொகுதி கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தில் கட்சிகள் கையெழுத்திடும் அதே நாளில் வேட்பாளரை பெயரிடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது.
ஆமாம் லக்வன், மற்றொரு செய்தி குறிப்பொன்று இதுவும் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான செய்தி குறிப்பொன்று, கோத்தபாய மக்களின் தெரிவல்ல, மாறாக ராஜபக்சவினரின் தெரிவு என்று அந்த செய்தி குறிப்பு கூறுகின்றது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச குடும்பத்தினர் எடுத்த முடிவின்படியே ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்கப்பட்டாரே ஒழிய, அவர் மக்கள் விரும்பிய நபர் அல்ல, அவரது தெரிவு மக்களின் முடிவு அல்ல என அமைச்சர் ஹபீர் காசிம் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் வேறு எந்த நிகழ்ச்சி நிகழ்களின் படியும் செயற்படவில்லை, ஆனால் மக்களின் நிகழ்ச்சியினரின் படி மக்களிடமிருந்து அவர்களின் உணர்வுகளிலிருந்தும் யோசனைகளை பெறுவது குறித்து நாம் தீர்மானிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கொழும்பில் நடத்திய தேசிய மாநாட்டின் போது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச மக்களின் வேண்டுகோளின்படியே தெரிவு செய்யப்பட்டார் என்று தெரிவித்திருந்தது. ஆனால் கோத்தபாய மக்களால் கூறப்பட்ட நபர் அல்ல என்று அமைச்சர் கபீர் காசிம் தெரிவித்திருக்கின்றார். தமது வேட்பாளரை ஆதரிக்குமாறு மக்களை கட்டாயப்படுத்தியது பொதுஜன பிரமுன, ஆனால் நாங்கள் எங்கள் வேட்பாளரை அவ்வாறு கட்டாயப்படுத்தி பெயரிடவில்லை, நாங்கள் அவசரப்படவில்லை, தேர்தல் நிபதி கூட இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். மக்களின் தீர்மானத்துக்கு ஏற்ப ஒரு நடைமுறையினை பின்பற்றி எங்கள் வேட்பாளரை மிகவும் ஜனநாயக முறையில் பெயரிடுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பேரணியில் மிகவும் ஜனநாயக முறையில் பணியாற்றியதாக கூறினார். ஆனால் பல விதிகள் முறைகளை மீறும் வகையில் அவர் அந்த அறிக்கைகளை வெளியிட்டார். அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எம்பியாக நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பொதுஜன பிரமுனவின் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு முன்பு அவர் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாதன் மூலம் அவர் சுதந்திர கட்சி அரசியலமைப்பை மீறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி இரட்டை குடியுரிமை பெற்ற ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்துள்ளார் என்றும் ஹபீர் காசிம் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அந்த செய்தி குறிப்பிலே செய்தி குறிப்புகளோடு தொடரும் பாடலோடு நிகழ்ச்சியின் நிறைவும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே, இது இலக்குவன் சொக்கலிங்கம். நன்றி.
நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி சரித்திரம் இருக்குது தம்பி, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.